الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الصبر عند الصدمة الأولى أو كما قال صلى الله عليه وسلم. உங்கள் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சாபிஉங்கள் சபாவு சாபிஉங்கள் முஸ்லிம்கள் மோமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை தகர்ந்து வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் ரசி செய்து கொள்கிறேன். இத்தக்குமா ஐசுமா குண்டும் கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து மரணித்த மாதமாகிய ரபியுல் அவ்வல் மாதத்துடைய முதலாவது ஜும்ஆ கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் இதே மாதம், மரணித்ததும் இதே மாதம். சுலைமாம்களுடைய கருத்து பிறந்ததும் ரபியுல் அவ்வல் 12 தான், மரணித்ததும் 12 தான். இன்னும் சில வரலாற்றாசிரியருடைய கருத்து பிறந்த திகதி ரபியுல் அவ்வல் 12, 13, 14 என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் நடிகவர்கள் மரணித்தது வபாத்தாகியது பிறை 12 என்பது சற்று ஊர்ஜீதமான கருத்து என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நடிகவர்களுடைய பிறப்பை பற்றி அறிந்திருக்கிறோம், வபாத்தை பற்றியும் அறிந்திருக்கிறோம். ஆனால் நடிகவர்கள் உலகத்தில் வாழ்கின்ற காலத்திலே நபியவர்களுடைய வாழ்க்கை முழுக்க சோதனை நிறைந்ததாகத்தான் இருந்தது என்பதை அது சில விடயங்களை நாம் அறிந்திருக்கிறோம், சில விடயங்களை அறியாமல் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பே ஒரு சோதனை தான். பிறக்கும் பொழுது அவர்களுக்கு தந்தை ஹயாத்தோடு இருக்கவில்லை. தந்தை என்று அழைப்பதற்கு அந்த அப்துல்லா அவர்கள் ஹயாத்தோடு இருக்கவில்லை. பிறந்து சில வருடங்களிலே தாயையும் இழக்கிறார்கள். ஒரு விளக்கம் பகுத்தறிவு புத்தி விளங்குகின்ற பருவத்தில் அவர்கள் தாயோடு இருக்க கிடைக்கவில்லை. அவருடைய பாட்டனுடைய அப்துல் முத்தலிபுடைய பராமரிப்புக்குள் வருகிறார்கள். பிறப்பு மருத்துவ பிறந்த குழந்தை அரபு நாட்டுடைய வளமைதான். பால் குடிப்பாட்டுவதற்கு செவிலி தாய்களை வைப்பார்கள். செவிலி தாய்கள் எல்லோரும் பணக்கார குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், ஏதாவது வருமானம் வரும் என்பதற்காக கூலிக்குத்தான் பால் போட்டுவார்கள். அந்த நேரத்திலே ஒரே ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது, யாரும் அதை எடுக்கவில்லை. அந்த குழந்தையுடைய குடும்ப பின்னணியை வருகின்றவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், தந்தை இல்லை, யார் நமக்கு சம்பளம் தருவார்? சாதாரண ஒரு குடும்பம், உலக அமைப்பில் பெரிய வசதி வாய்ப்புள்ள ஒரு குழந்தை அல்ல, அந்த குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை அல்ல, யாரும் எடுக்கவில்லை. வந்த நபர்களில் செவிலி தாய்மார்களிலே இறுதியாக வந்த ஹலீமா சாதியா ரதியல்லாஹு அன்ஹா செய்ய வழி இல்லை என்பதற்காக தூக்கினார்கள். எந்த குழந்தையும் இல்லை, இந்த குழந்தை மாத்திரம்தான் இருக்கிறது, வந்ததே வந்தோம், வெறுங்கையோடு போகக்கூடாது, இந்த குழந்தையாவது எடுத்துக்கொண்டு போவோம் என்று ஏதோ வந்தோம் என்பதற்காக எடுத்தார்களே தவிர அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது. வந்தோம் எடுத்தோம் என்று எடுத்து அணைத்ததுதான் தாமதம். ஏன் வர தாமதமாகியது தெரியுமா? வந்த வாகனம் கழுதை மிக பலவீனமான, மிக மெலிந்த, வீரம் விரைவில்லாத ஒரு மெதுவாக செல்கின்ற ஸ்லோ வெஹிக்கிளில் தான் வந்தார்கள். கடைசியாக வந்தார்கள். இந்த குழந்தை எடுத்ததுதான் தாமதம். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹலீமா சாதியா ரதியல்லாஹு அன்ஹா பால் புகட்டினார்கள் என்று சொல்வதை விட இமாம்கள் சொல்வார்கள், பால் கொடுத்தது ஹலீமா அல்ல, ஹலீமாவுடைய பால் மடியிலே பால் சுரக்க வைத்தது இந்த குழந்தையுடைய பறக்கல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமாவுடைய பால் மடிக்கு பாலை சுரக்க வைத்தார்கள். ஏன்? வெளிந்து போயிருந்தார் அந்த தாய், அவர் ஒரு ஏழை, ஒழுங்கான உணவு இல்லை, ஒழுங்கான சாப்பாடு இல்லை பால் சுரப்பதற்கு. நபியை தூக்கியதுதான் தாமதம். உடம்பிலே தெம்பு வருகிறது, உற்சாகம் வருகிறது. வாகனம் எல்லோருடைய வாகனத்தை விடவும் தாமதித்து வந்தது. எல்லோருடைய வாகனத்தையும் முந்தி அடித்துக் கொண்டு முந்திக் கொண்டு செல்கின்ற காட்சியை அங்கே கண்டோம் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் சொல்கிறார்கள். இது நபியுடைய சிறப்புடைய நிகழ்வு. பால் கொடுப்பதற்கும் ஆள் இல்லை. கண்ணியமானவர்களே, சோதனைகள் பல வடிவில் வரும். பொருளாதார சோதனை வரும், தங்குமிடத்தை சோதனை வரும், காலநிலை மாறி வரும், மழை அதிகமாக பெய்யும், சில காலங்களில் மழையே பெய்யாது, சில காலங்கள் வரும் இரண்டும் கலந்து, சில காலம் உஷ்ணமே உஷ்ணம், சில காலம் குளிரே குளிர், கிளைமேட் மாறி மாறி வருவது அது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. அல்லாஹ்வை மீறி நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வை மீறி வளிமண்டலத்தில் திளைக்கிணத்தால் மழையை நிறுத்தவும் முடியாது, பெய்கின்ற மழையை இடையில் நிறுத்தவும் முடியாது, மழை பெய்யாத காலத்தில் மழை பெய்ய வைக்கவும் முடியாது. அவர்களுக்கு சாத்திய கூறுகளை சொல்லலாம். அவர்கள் ரப் அல்ல, அவர்கள் தெய்வம் அல்ல, அவர்கள் மழை பெய்யக்கூடும் என்றுதான் சொல்வார்களே தவிர நிச்சயம் மழை பெய்யும் என்று அவர்களால் சொல்ல உரிமை கிடையாது, முடியாது, அது அவர்களுடைய கையில் இல்லை. அல்லாஹ்தான் ரெயின், மழை எங்கு எவ்வளவு பொழியும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்துவிட்டார். அது ஒரு இடையில் நான் சம்பந்தப்படுத்தியவிடும், பின்னால் சம்பந்தமான விடயங்கள் வரும். நபியுடைய வரலாற்றை பற்றி சொல்லி வருகிறேன். சோதனை தான் வாழ்க்கை, அவர்களுடைய சோதனை. கண்ணியமானவர்களே, ஹலீமா சாதியா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கை செழிப்பாகிறது. குழந்தைகளுக்கு பால் போட்டுகிறார்கள், தனக்கும் பால் குடி பிள்ளைகள் இருந்தார்கள், நபியவர்களுக்கும் பால் போட்டுகிறார்கள். அந்த காலத்தில் கூட அல்லாஹ் நபியுடைய அந்த குழந்தை பருவத்தில் கூட அல்லாஹ் ஒரு கட்டுப்பாடான ஒரு ஒழுக்கத்தன்மை நபியுடைய அந்த செயலில் காட்டினார். என்னவென்றால், நபியவர்கள் தன்னுடைய தனக்குரிய பாலை மாத்திரம் தான் குடிப்பார்கள். அந்த குழந்தைகள் குடிப்பதற்குரிய பாலை தான் எவ்வளவு போட்டினாலும் குடிக்க மாட்டார்கள் என்பதையும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு அந்த பால் குடி பருவத்திலிருந்து பக்குவப்படுத்தி வளர்த்தான் அல்லாஹ். அப்படியே கொஞ்ச நாள் சிறிது காலம் பால் குடி, அதற்கு பின்னர் பாட்டன் அப்துல் முத்தலிபுடைய தாயுடைய மரணத்துக்கு பின்னர் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய பராமரிப்பில் வருகிறார்கள். தட்டோடி திரிகின்ற பருவத்தில் அப்துல் முத்தலிப் அவர்களும் மரணிக்கிறார்கள். ஜனாசாவை தூக்கி கொண்டு போகிறார்கள். மனிதன் மனிதன் தான், சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை தான். நபி அவர்களை அந்த அந்த நேரத்தில் கண்டவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஜனாசாவுக்கு பின்னால் என்னுடைய அப்பாவை எங்கு கொண்டு செல்கிறீர்கள் என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு ஓடினார்களாம் மனிதர்கள். என்னுடைய அப்பாவை எங்கு கொண்டு செல்கிறீர்கள், என்னை பராமரிப்பவர் அவர்தானே, அவரை எங்கு கொண்டு செல்கிறீர்கள் என்று பின்னால் ஓடித் திரிந்தார்கள் என்ற விளையாட்டு பருவம், ஓடித் திரிகின்ற பருவம், தாய் தந்தையரிடம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த நபியை அல்லாஹ் பிறந்ததே ஒரு அனாதையாகத்தான். பாட்டன் இழக்கிறார். பாட்டன் காலம் அவருடைய ஆயுள் முடிகிறது. பெரியப்பா பெரும்பாலும் அபூ தாலிப் நபி அவர்களுடைய தந்தையை விட வயதில் மூத்தவர் என்பதுதான் தெளிவான ஒரு விடயமாக இருக்கிறது. பெரியப்பா என்பது பொருத்தமாக இருக்கும். பெரிய தந்தை பெரியப்பா, தந்தையை விட மூத்தவர், அவர் எடுக்கிறார் அந்த பொறுப்பை. அவர் மிக இறக்கமாக வளர்க்கிறார். அவர்தான் கூட்டிக் கொண்டு போனார் சிரியாவுக்கு. சிரியாவிலே புஸ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு வியாபாரத்தில் போகும் பொழுது தனியை விட்டு விட்டு போகக்கூடாது. என்னுடைய சகோதரனுடைய மகன் பெரியப்பாவோடு சிரியா செல்கிறார். சிறிய வயது, இன்னும் வயதை அடையவில்லை. கண்ணியமானவர்களே, அங்கு புஸ்ராவிலே வைத்து புஹைரா என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் இந்த சிறுவனை நோட்டமிடுகிறார். சின்ன பிள்ளையை அவர் வாட்ச் பண்ணுகிறார். அந்த சின்ன பிள்ளை ஒரு மரத்துக்கு கீழே நிற்கிறது. ஒரு மரத்துக்கு கீழே, இது ஒரு அடையாளம், இது ஒரு பயன். இன்னும் பகல் நேரத்திலே நோட்டமிடுகிறார். அந்த வெயில் நேரத்திலே எல்லோரும் சால்வையையும் என்ன வேறு வேறு தோள்களையும் வைத்து வெயிலை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்ற பொழுது இந்த சின்ன பிள்ளை, இந்த சிறுவன் அவனுடைய பாட்டில் நடக்கிறான். அந்த அந்த ஃபாதர் பார்க்கிறார் அந்த சின்ன பிள்ளைக்கு வெயில் படாமல் மேகம் நிழல் கொடுக்கிறது. இரண்டாவது பொய். அபூ தாலிபை உடனே கூப்பிட்டார். யார் இவர்? இதனுடைய சகோதரனுடைய மகன். ஏன் இவரை இங்கு கூட்டிக் கொண்டு வந்தீர்கள்? சிறியவன், விட்டு விட்டு வர முடியாது, சரியான பாதுகாவலர்கள் இல்லை, நான் கூட்டிக் கொண்டு வந்தேன் என்னுடைய வியாபாரத்தில். இவரை நீங்கள் உடனடியாக உங்களுடைய தாய் நாட்டுக்கு அனுப்ப வேண்டும். ஏன்? இவர் இங்கிருப்பது ஆபத்து, இவருக்கு ஆபத்து. இவர் இருப்பது உள்ளவர்களுக்கு ஆபத்து அல்ல, இவருக்கு ஆபத்து. என்ன ஆபத்து? இவர் நின்றார் ஒரு மரத்துக்கு கீழே. அந்த மரத்துக்கு கீழே யாரெல்லாம் நின்றார்களோ அவர்கள் எதிர்காலத்தில் நபிமார்களாக வந்தார்கள். வேறு யாரும் அந்த மரத்துக்கு கீழே நிற்கவில்லை. இவர் நின்று விட்டார். இவருதான் கடைசி நபி. இவருக்கு நான் மேகம் நிழல் கொடுப்பதை கண்டேன். சின்ன பிள்ளைக்கு மேகம் நிழல் கொடுக்கிறது என்றால் அவருடைய மந்திரம் அல்ல, மெஜிக் அல்ல. அவர் சொல்கிறார், இதுவும் அவருடைய அடையாளம், இவரை யூதர்கள் கொல்ல சாத்தியம் இருக்கிறது, உடனே அனுப்புங்கள். கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர் சொன்ன விடயம் நான் சொல்கிறேன். கிறிஸ்தவர்கள் சிலர் இருக்கலாம் கடும் போக்குவாதிகள், அந்த கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் தான் மோமின்களோடு சற்று க்ளோஸ் ஆக அன்பாக பழகுவார்கள். யூதர்களை பற்றி அந்த ஆயத்துடைய முதலில் சொல்கிறான், நீங்கள் முஸ்லிம்களுடைய மோமியன்களுடைய பரம விரோதிகளாக யகூதிகளை காண்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவரும் அங்கே சொல்கிறார், நபியவர்கள் நபியாக வர முன்னர் நபியவர்கள் நபிப்பட்டம் கிடைப்பதற்கு இன்னும் 38 வருடங்கள் இருக்கின்றன. அப்பொழுது சொல்கிறார், யூதர்கள் இவருடைய விரோதிகள், இவருடைய விடயம் இஷுவாக முன்னர் பரவ முன்னர் இவருடைய செய்தி பரவ முன்னர் இவரை நீங்கள் அனுப்புகின்ற வழியை பாருங்கள் என்றவுடன் அபு தாலிப் உடனே ஒரு பெரியவருடன் ஒரு பிரயாணத்தோழருடன் பாதுகாப்பாக உடனே மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள் என்ற வரலாறும் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. அங்கே நாம் வசித்து கேட்கிறோம், நபியவர்கள் மரத்துக்கு கீழே நின்றார்கள், நபியவர்களுக்கு மேகம் நிழல் கொடுத்தது குடை பிடித்தது என்று அது நபியுடைய சந்தோஷமான பகுதி. அந்த நேரத்திலும் கூட நபியவர்களை கொள்வதைக் கண்டு சில விரோதிகள் இருந்தார்கள் என்பது நபியுடைய சோதனை. அந்த சிறுவனை கொள்வதற்கு கூட சில கொலைகாரர்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த சிறுவனுக்கும் சிறுவயதில் எதிரிகள் உருவாகிவிட்டார்கள் என்பது நபியுடைய சோதனையை நான் அங்கே முன்வைக்கிறேன். கண்ணியமானவர்களே, போகிறார்கள் அப்படியே போய் அபு தாலிபோடு நீண்ட காலம் நபித்துவம் கிடைக்கும். கிடைத்த பின்னரும் அபு தாலிபோடு கண்ணியமானவர்களே, நபித்துவம் கிடைக்க முன்னர் ஒரு சில சம்பவங்கள். சிறுபிராயத்திலே அந்த ஓடியாடி திரிகின்ற பருவத்தில் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அவரை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் எடுத்து அவருடைய அந்த உள்ளத்தை ஹார்ட்டை இதயத்தை கழுகிய ஒரு நிகழ்வு. ஒரு சின்ன பிள்ளைக்கு இப்படி நடப்பது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் செய்வது அவரை கண்ணியப்படுத்துவதற்கு, அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான். அது நடக்கின்ற வயது சிறிய வயது. அந்த அந்த இருதயம் ஹார்ட் கழுகப்பட்ட ஹார்ட் கிளீனிங் நடந்த அந்த அந்த பீரியட் இருக்கிறதே அது சிறிய பிராயம். சின்ன பிள்ளை கண்டு பயப்படுகின்ற நிகழ்வு, அதையும் நபியவர்கள் அந்த வயதில் அடைந்தார்கள். கண்ணியமானவர்களே, அப்படி போகிறது வரலாறு. அப்படி நபித்துவம் கிடைக்கிறது. நபித்துவம் கிடைத்தவுடன் அந்த வகை வருகின்ற கட்டம் இருக்கிறது. நாம் இன்று சாதாரணமாக சேனைக்கு கீழே இருந்து ஏர் கண்டிஷன் ஏசியில் இருந்து கொண்டு சுகமாக இருந்து கொண்டு சாய்ந்து கொண்டு ஓய்வாக அந்த குரானை ஓதுகிறோம். ஒவ்வொரு மெட்டிலே ஓதுகிறோம், நினைத்த ஆயத்தை ஓதுகிறோம். நினைத்த நேரத்தில் குரான் சாதாரணமாக குரான் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு ஆயத்தும் நபிக்கு இறங்கும் பொழுது நபியவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கடும் குளிரான காலத்தில், சூடான காலத்தை சொல்ல தேவையில்லை, கடும் குளிரான காலம், நடுங்குகின்ற காலம், நாங்கள் எல்லாம் நபியவர்களுக்கு வகி இறங்கும் உடம்பு பூராக வியர்வை வடியும். அவ்வளவு வியர்வை வடித்து வடித்து இறக்கிய ஆயத்துகள் தான் நமது குரானாக நம்மிடம் வந்திருக்கிறது. குரானே நபியுடைய தியாகம். வகி முதலாவது கண்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை, பயங்கரமான ஒரு பயம், திடுக்கம் திடுக்கம், ஓடி வருகிறார்கள் திடுக்கத்தோடு. போற்றுங்கள் என்னை போர்வையால் போற்றுங்கள், அதை போர்த்துங்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கணவன் பதட்டப்பட்டு வரும் பொழுது, கணவன் ஏதாவது திடுக்கிட்டு வரும் பொழுது மனைவி பத்துகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றக்கூடாது. கணவனுக்கு திடுக்கம் என்றால் மனைவிக்கு மயக்கம் வரக்கூடாது. மனைவி தைரியமாக இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உலகத்தில் தலை சிறந்த மனைவி, தலை சிறந்த பெண்களில் ஒருவர் நபியவர்கள். நான்கு பெண்களை தலை சிறந்த பெண்கள் என்றார்கள். அதில் ஒருவர் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஃபிரானுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, பெருவாயத்துப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. கண்ணியமானவர்களே, நாலு பெண்களில் ஒருவர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபியோட 15 வருடங்கள் வயதில் மூத்தவர், தன்னுடைய இளம் சகோதரருடைய வயதை விட குறைந்த கணவரை எப்படி அப்படி அவருடைய மனதுக்கு ஆறுதல் கொடுக்கிறார்கள். சொன்னார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு ஆபத்து வராது. ஒரு மனைவி கணவனை இப்படித்தான் பேச வேண்டும், நீங்கள் நல்லவர், நீங்கள் மக்களுக்கு கஷ்டத்தில் உதவி செய்பவர், மக்களுடைய அனர்த்தங்களிலே நிவாரண உதவி செய்பவர், மக்களுக்கு கை கொடுப்பவர், உங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று அங்கே ஆறுதல் சொல்கிறார்கள். கனிமன் அப்படியே வாழ்க்கை தொடர்கிறது. கொஞ்ச காலத்திலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணிக்கிறார்கள். அன்பாக இருந்த மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கும் வரைக்கும் நபியவர்கள் வேறு திருமணங்கள் முடிக்கவில்லை. முதல் மனைவி இருக்கும் வரைக்கும், முதல் மனைவி திருப்தியாக எந்த குறையும் இல்லாமல் தனக்கு பொருத்தமாக கட்டுப்பட்டு ஒழுக்கமாக எரிந்து முழு திருப்தி முதல் மனைவியில் இருக்கும் பொழுது நபி அவர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி சிந்திக்கவும் இல்லை, அல்லாஹ் அதற்குரிய ஏற்பாட்டை செய்யவும் இல்லை. அதற்கு பின்னர் தான் மற்றவர்கள் ஹதீஜா ரலி அல்லாஹு அன்ஹா இருக்கும் வரைக்கும் ஹதீஜா மாத்திரம்தான் மனைவி. அதற்கு பின்னர் தான் நபியருடைய திருமண வாழ்க்கை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தொடர்கிறது. அதுவும் கவலைக்குரிய வருடம் என்றே அந்த வருடம் அறிமுகம் சுத்த ஆண்டு. அந்த ஆண்டு இந்த ஆண்டு என்று பேர் வைப்பது இஸ்லாத்தின் முறைக்கு மாற்றமானது. ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் இது நபிக்கு ஏற்பட்ட சஞ்சலத்துக்குரிய வருடம். அப்படி தொடர்கிறது கண்ணியமானே. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் மனைவிமார்களிலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மாத்திரம்தான் குழந்தைகள். மூத்த மகள் ஜைனப், இரண்டாவது மகள் ருக்கையா, மூன்றாவது மகள் உம்மு குல்சூம், நான்காவது மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நான்கு பெண் பிள்ளை, பெண் குழந்தைகள். ஆண் குழந்தைகள் காசிம், அப்துல்லா. அப்துல்லா என்ற ஒரு பேர குழந்தை இருந்தது. அந்த அப்துல்லா என்ற குழந்தைக்குத்தான் இன்னும் இரண்டு பேர்கள் வைக்கப்பட்டன, சூட்டப்பட்டன, அழைக்கப்பட்டார். அப்துல்லா தான் ஒரு குழந்தை தான், மூன்று பேர்களில் அவர் அழைக்கப்பட்டார். சாஹிர் சையீர் மனைவிமார்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மாத்திரம்தான் பிள்ளைகள். பாருங்கள், 40 வயதுக்கு பின்னர் 6 குழந்தைகள் பெற்கின்ற பரக்கத்தை அல்லாஹ் செய்தான் நபியின் மூலம். ஒரு பெண்ணுக்கு 40 வருடங்களுக்கு பின்னர் 6 குழந்தைகளை பெற்கின்ற பரக்கத்தை கொடுத்தான் நபியின் மூலம். ஹலீமா சாபியா ரலியல்லாஹு அன்ஹா பால் சுரந்தது நபியுடைய பரக்கத்தால். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பிள்ளைகளை 40 வருடத்துக்கு பின்னர் பெற்றெடுக்கின்ற, 6 குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஆசியத்தையும் ஆரோக்கியத்தையும் சக்தியையும் கொடுத்தான் நபியுடைய பரக்கத்தின் மூலம் அல்லாஹ். ஆண் குழந்தைகள் சின்ன வயதிலே மரணிக்கிறார்கள், பெரும்பாலும் சிறிய வயது. ஒரு விளக்கம் வந்து தந்தையோடு பேசி உரையாடுகின்ற வயது வர முன்னரே மரணித்து விட்டார்கள். அடிமை பெண்கள், அதாவது மாரியா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண் ஈஜிப்டை சேர்ந்தவர்கள், மிஸ்ரை சேர்ந்தவர்கள். அவர்கள் நபிக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட் முகௌகிஸ். முகௌகிஸ் என்று சொல்லக்கூடிய, அல்லது முகௌகாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக மிஸ்ர் நாட்டை சேர்ந்த ஒரு ஒரு தன்னுடைய அரச மாளிகையில் இருந்த மிக அழகான பெண்ணை, மிக நல்ல குணமுள்ள பெண். இரண்டு பண்புகள் சொல்லப்படுகிறவர்களை பற்றி, அழகானவர்கள், அழகிய குணமுள்ளவர்கள். அந்த பெண்ணை நபி அவர்களுக்கு கிஃப்டாக கொடுத்தார். கிஃப்டாக கிடைத்தவர் தான் மாரியா ரலியல்லாஹு அன்ஹா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாஜர், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கிஃப்டாக கிடைத்தவர்கள். நபி அவர்களுக்கு மாரியா ரலியல்லாஹு அன்ஹா கிஃப்டாக கிடைத்தவர்கள். அவர்கள் மூலமும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அவர்களுக்கு நபியவர்கள் வைத்த பெயர் அந்த அந்த மாரியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த பரம்பரையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு தொடர்பாகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பரம்பரையோடு இணைகிறது என்பதால் இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள் நபியவர்கள். இப்ராஹிம் காசிம் என்பவருடைய அந்த பெயரோடு சேர்த்துதான் நபியவர்களுக்கு அபுல் காசிம் என்ற புனைப்பெயர் சொல்லப்படுகிறது. காசிமின் தந்தை அபுல் காசிம் என்ற நபியுடைய புனைப்பெயர். அது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பிள்ளை இப்ராஹிம். அவர் சிறிய வயதிலே சக்கராத்துடைய ஹாலில் இருக்கிறார். அல்லாஹ் ஏதோ தெரியாது, அல்லாஹ்வுடைய ஹிக்மத், அல்லாஹ்வுடைய ஒரு நுண்ணறிவில் உள்ளது, யாருக்கும் அதற்கு பதில் தேட முடியாது. ஆண் பிள்ளைகளை சிறிய வயதில் அல்லாஹ் எடுத்து விட்டான் நபியுடைய. அது அல்லாஹ்வுடைய ஒரு ஹிக்மத், அதற்கு பகுத்தறிவு வேலை செய்யாது. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சொல்ல வருகின்ற விடயம், இவ்வளவு சோதனைகளையும் நபியவர்கள் தனி மனிதராக நின்று சகித்தார்கள். அதுதான் கலையங்கள். இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கின்ற பொழுது நபியவர்கள் கவலையோடு உயிர் பிரிந்த பிறகு அழுதார்கள். நபியவர்கள் அழுத கட்டங்கள் இருக்கின்றன, அழுத கட்டங்கள். ஆனால் வாயால் முணங்காமல் புலம்பாமல் உழம்பாமல் அழுதார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகளை தவிர வேறொன்றையும் வாயால் மொழிய மாட்டார்கள். இப்ராஹிம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிய பொழுது நபி அவர்கள் அழுதார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அன்பையா ரசூலல்லாஹ், நீங்களும் அழுகிறீர்களே, நீங்களும் அழுகிறீர்களே. மனிதர் என்றால் கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் நபி அவர்கள், அல் ஐன் ஃபதுமா வல் கல்ப் யஹ்சன், அவருடைய உள்ளத்தில் கவலை இருக்கிறது, அந்த கவலை கண்ணீரால் வெளியாகிறது. வலா நஃபுல் இல்லா மா யர்பா ரப்புனா இல்லா அவ் இல்லா மா யர்பி ரப்புனா, நாங்கள் அழுவோம் கவலைப்படுவோம் அல்லாஹ்வுக்கு மாறாக, அல்லாஹ்வுடைய கலா கதிரை மீறி. யா அல்லாஹ், ஹாஷிமை மௌத்தாக்கி விட்டாய், சாஹிரை மௌத்தாக்கி விட்டாய், ரெண்டு ஆம்பளை பிள்ளைகளை எடுத்தாய், பொறுமை செய்தேன், மூன்றாவது ஒரு ஆம்பளை பிள்ளையாவது எனக்கு இருக்கக்கூடாதா என்று அல்லாஹ்வோடு ஆகியமன் புரியவில்லை. மூன்று ஆண் குழந்தைகளையும் அல்லாஹ் எடுத்தும் மூன்றாவது பிள்ளையுடைய நிகழ்வு நடக்கிறது. கண்ணியமானவர்களே, மூன்றாவது பிள்ளையுடைய நிகழ்வு தான் இது பிரபலியமான சம்பவம். நாங்கள் அல்லாஹ்வுக்கு அதிருப்தியாக, அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற எந்த வார்த்தையும் வாயால் மொழிய மாட்டோம். அப்படி மொழிவதற்கு பெயர் தான் ஒப்பாரி. போய்விட்டீர்களே, எனக்கு யார் இருக்கிறார்கள், நீங்கள் விட்டுக்கின்ற நான் யார், என்னை சேர்ந்து அவருடன் அடக்குங்கள், என்னை சேர்ந்து கொண்டு போங்கள், அவருடைய மையத்தை அடக்காதீர்கள் என்றெல்லாம் புலம்புகிறோமே. நீங்கள் கூட எனக்கு யார் இருக்கிறார், உங்கள் நீங்கள் தானே சம்பாதி தந்தீர்கள், நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் மண்ணை தின்னுவதா என்றெல்லாம் புலம்புகிறோமே. ஒப்பாரி வைக்கிறார்கள். ஒப்பாரி வைக்கின்றவருடைய தண்டனை தெரியுமா, பொறுமை, வாயால் முணங்காமல் பொறுமை செய்ய வேண்டும். முணங்கினாலும் இதனுடைய வாயுடைய முடக்கமாக இருக்க வேண்டும். ஒப்பாரி வைக்கின்ற விடயத்தை சொல்லிவிட்டு போகிறது. ஒப்பாரி வைக்கின்ற பெண்ணை நபியவர்கள் எப்படி எச்சரித்தார்கள் தெரியுமா, தண்டனை பாருங்கள். ஒப்பாரி வைக்கின்ற பெண்ணைக்கு நரகத்தில் அல்லாஹ் போடுகின்ற பொழுது அவருடைய உடம்பில் ஒரு வகையான சொரிச்சலை ஏற்படுத்துவான், சொறி நோய். அவருடைய மேலணியில் பனியன், உள் ஆடை, பனியன் மேலுக்கு அணிய உள்ளாடைய அணியக்கூடிய வார்த்தை தான் திரா. திரான்னு சொல்லக்கூடிய கவசத்துக்கும் சொல்வார்கள், பனியனுக்கும் பார்ப்பார்கள், பெண்கள் உள்ளே அணிகின்ற ஆடை. அவளுக்கு சொரிச்சலால் செய்யப்பட்ட அந்த 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 ஆடை, அந்த கவசம் போன்ற உடலுக்கு அணிகின்ற அந்த ஆடையே சொறியால் செய்யப்பட்டது. அந்த சொறி சாதாரண சொறி அல்ல, ஒட்டகத்துக்கு பிடிக்கின்ற ஒரு நோய் அது. ஒப்பாரி வைக்கின்ற பெண்களுக்கு மாத்திரம் அல்ல, ஆண்கள் ஒப்பாரி வைத்தாலும் அதிகமாக ஒப்பாரி வைப்பவர்கள் பெண்கள் என்பதால் அப்படி சொன்னார்கள். அதே போன்று அந்த ஒட்டகத்துக்கு சொறி குடித்தால் அந்த ஒட்டகத்தை தனியாக அடைத்து அதனுடைய நோய்க்கு என்ன தெரியுமா மருந்து பூசுகின்ற கிரீம் என்ன தெரியுமா, சார், சார் பாதை போடுகின்ற அந்த சார் இருக்கிறது, அந்த சார்கள் அதுக்குரிய மருந்து. ஒட்டகத்துக்கு செய்வது ட்ரீட்மெண்ட், சிகிச்சை, அது ஒப்பாரி வைக்கின்ற பெண்ணுக்கு தண்டனை. அப்படி அந்த சொரிச்சல் நோயால் ஏற்படுத்தி சாரால் செய்யப்பட்ட மேலால் ஒரு கவனை அனுப்பிப்பார். சாரால் செய்யப்பட்ட கவன், சாரும் சொறியும் சேர்ந்து நெருப்பில் பத்தும் பொழுது என்ன நடக்கும் என்று நான் சொல்ல தேவை. அங்கே பாதை போடும் பொழுது இங்கே நிற்க முடியவில்லை, அவர்கள் போட்டிருக்கின்ற ஷூ தெரியும், அந்த சார் போடுகின்றவர்கள் போடுகின்ற ஷூ, ஏன் முழங்காலை மறைத்து ஷூ, இல்லாவிட்டால் தோல் சருகிவிடும். அந்த தண்டனை ஒப்பாரி முடங்குகின்றவர்களுக்கு, ஒப்பாரி வைக்கின்றவர்களுக்கு நரகத்தில் கொடுப்பார் என்பதை சுட்டிக்காட்டி நபியர்கள் ஒப்பாரி வைக்கவில்லை. சொன்னார்கள், இப்ராஹிமே நீ பிரிந்தது எங்களுக்கு கவலை ராஜா என்றார்கள். அவ்வளவுதான் வரது, நீ எங்களை விட்டு பிரிந்தது எங்களுக்கு கவலை, அவ்வளவுதான் நபியவர்கள் அந்த ஜனாசாவை பார்த்து பேசினார்கள். அப்படி தொடர்கிறது நிகழ்வு. கண்ணியமானவர்களே, நபியவர்களுக்கு சோதனைகள் வந்தன, நம்மை விட பன்மடங்கு. பொறுத்தார்கள், பொறுமைக்கு வெற்றி இருக்கிறது. பொறுமைக்கு அல்லாஹ் தருகின்ற கூலி மிக வரக்கட்டான விசாலமான கூலி. எல்லா துறையிலும் பொறுமையுள்ள ஒரு பொறுமை செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் வாழ்கிறோம். எல்லா துறையிலும் நமக்கு நெருக்கடி, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு நெருக்கடி. ஏன் முஸ்லிம்களுக்கு சோதனை, அல்லாஹ் சுவர்க்கத்தில் தர இருக்கிறார். முஸ்லிமுக்கு ஏற்படுகின்ற ஒரு தலைவலி கூட, தலைவலி கூட பாவங்கள் மன்னிக்கப்படும். நமது தலைவலி கூட வீணாகுவதில்லை. ஒரு முள்ளு குத்துகிறது, ஒரு வீதுரு தட்டோ, ஒரு வீதுரு குத்துகிறதா நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒரு மூமினுக்கு என்ன வந்தால், ஒரு மூமினுக்கு சாதாரணமான எந்த நோய் வந்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு தான் இந்த காலம். நோயை எடுத்துக்கொண்டாலும் அதிகமாக நோய், வீடுகள் உடைக்கப்படுகின்ற காலம், இருந்த வீட்டை விட வசதி குறைந்த வீடு சிறிய வீடு கிடைக்கின்ற காலம். பொறுப்போம், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தில் தருவான், அதை கண்டு கழிப்போம். நபியுடைய வரலாறு பேச முடிக்க முடியாது. நான் சில ஆரம்ப கட்டங்களை முன்வைத்தேன். அதே அமைப்பிலே நாம் இப்பொழுது சுகமாக இந்த மசிதிலே, 3-4 மாடி கட்டடம் உள்ள இந்த மசிதிலே சுகமாக எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறோம். இதே நேரம் நமது நாட்டில் கிட்டத்தட்ட 700,000 சகோதரர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், சிங்களவர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், எல்லா எந்த மதம் மதம் இல்லாத யாரா இருந்தாலும் கண்ணியமானவர்களே, எத்தனையோ பேர் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேருடைய ஆடைகள் அது கடலுக்கே போய்விட்டது அல்லது குளத்துக்கு போய்விட்டது. எத்தனையோ பேருடைய வீட்டில் சமைப்பதற்கு அரிசி மூடைகள் தண்ணீர் இல்லை. எத்தனையோ பேருடைய சமைப்பதற்கு அரிசி இருந்தால் சமைக்கும் பானைகள் குளத்திலே. பாருங்கள் சற்று செய்திகளை, பத்திரிகைகளை, அந்த செய்தி பத்திரிகை விஷயங்களை பார்த்து நம்மை அல்ல அந்த அளவும் பார்க்கவில்லை. ஆனால் கொழும்பு தெரியும், இலங்கையில் எந்த மூளை முடுக்கில் ஆபத்து வந்தாலும் கொழும்பு மக்கள் முன்வர சேமிப்பார்கள். ஆனால் இந்த வெள்ளம் சில ஊர்களுக்கு போக கூட முடியாது, பஸ் பயணம் கூட செல்ல முடியாது, லொரியிலும் செல்ல முடியாது, அந்த அளவு தண்ணீர். ஒரு காலமும் இல்லாமல் நீண்ட காலத்துக்கு பின்னர் கிட்டத்தட்ட 7,500,000 இடைப்பட்ட சகோதரர்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். நமது கொழும்பிலும் சில பள்ளப்பாங்கான இடங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? நான் அழைக்கும் முன்னர் சொல்லிக் கொள்கிறேன், இன்றைய ஜும்மா, இந்த மத்தியுடைய ஜும்மா செலக்ஷன், ஜும்மாவில் நீங்கள் போடுகின்ற சதகா அந்த மக்களுக்கு தான் போக போகிறது. நீங்கள் நேரடியாக போக தேவைப்படுமா, போக முடியுமா, அதற்கும் தயாராக இருப்போம். வாலிபர்கள் லீவில் தான் இருக்கிறோம், எக்ஸாம் எடுத்து விட்டோம், ட்ரிப்போ கிடைக்கவில்லையே, அங்கு வெல்லமே இங்கு வெல்லமே என்று கவலைப்பட வேண்டாம். ட்ரிப் என்பது ஹலால் தான், ஆகமானது தான், நபியுடைய ஒரு வழிகாட்டல் தான். பாவங்கள் இல்லாமல், விவாதத்துகளை பாலாட்டாமல், அங்கே பெண்களுடைய கலப்பு இல்லாமல், கெட்ட பாவனைகள் இல்லாமல், ஹராமான பானங்கள் அருந்தாமல், தொழுகை அல்லாவுடைய படைப்புகளை பார்க்க தாராளமாக போகலாம். அல்லாவே குர்ஆனில் சொல்கிறான், உலகத்தை சுற்றி பாருங்கள். அது கடை அல்ல அந்த சிப்பை. இந்த மாதம், இந்த வருடம் இந்த வெள்ள நிவாரணப் பணியுடைய உதவி பயணமாக நமது வாலிபர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இதனுடைய சிறப்பு என்று சொல்லி நாம் துணைக்கு தயாராகலாம். இப்பொழுது அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்படுகின்றன. 1, உணவுகள், அரிசி, கறிவகைகள், பருப்பு, உலர் உணவு சொல்வார்கள் காய்ந்த அந்த பொருட்கள், கடலை வகைகள், பிள்ளைகளுக்கு பால் மாக்கல். கனிவு நபியோருடைய அந்த வரலாற்றை சொன்னேன், நபியவர்களுக்கே பால் கொடுப்பதற்கு யாரும் இல்லாமல் தத்தளிக்கும் பொழுது ஒரு ஏழை பெண் அந்த நபியை பால் கொடுக்க பொறுப்படுத்தார்கள் என்றால் நம்மிடம் ஓரளவு வசதி இருக்கிறது. எத்தனை கை குழந்தைகள் இன்று கனிமானவர்களே பால் உட்கார்ந்து கொடுப்பதற்கு இடமில்லாமல் இருக்கிறார்கள் தாய்மார்கள். அப்படி வெள்ளம் எத்தனை உயிர்களை அது எடுத்துவிட்டது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நாம் அதை மீறி பேச மாட்டோம். அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், உங்களுக்கு இப்படி நிலைமை ஏற்படக்கூடாதா, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். யார் யாருக்கு எந்த விஷயத்தில் உதவி செய்வாரோ அந்த ஆபத்து இவருக்கு வராது. இது ஒரு நபியுடைய ஹதீஸுடைய குர்ஆனுடைய ஒளியின் விளக்கம். யார் யாருக்கு எந்த துறையில் உதவி, ஒரு நோயாளிக்கு உதவி செய்தால், ஒரு ஆபரேஷனுக்கு உதவி செய்தால் அந்த நோய் பாரிய நோய் வராமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். ஒருவருக்கு ஒரு ஆடை கொடுக்கிறோம், ஆடை தேவை இருக்கிறது, உடுத்த உடுப்போடு தான் போகிறார்கள். ஏன், ஆடைகள் எல்லாம் அடித்துக் கொண்டு போய்விட்டது, அலுமாரிகள் எல்லாம் மிதக்கின்றன, வாகனமே மிதக்கின்ற பொழுது பலகை அலுமாரி மிதக்காதா? யார் ஒருவர் ஒருவருக்கு ஒரு ஆடை கொடுக்கிறாரோ, பாருங்கள் ஹதீஸை, அது பெருநாள் கிஃப்டா இருக்கலாம், அது வெள்ளத்தில் அடிபட்டவர்களுக்கு இருக்கலாம், அந்த ஆடை முழுக்க அல்ல. ஹதீஸை பாருங்க, தெளிவாக ஹதீஸ் வருகிறது, அந்த ஆடை உக்கி போய் தரிச்சு போய் அவர் அதை துண்டு துண்டாக வெட்டி வெட்டி பிள்ளைக்கு அணையாடைக்கு பாவிக்கிறார். நீங்கள் கொடுத்த ஒரு சாரத்தை தெரிக்க தெரிக்க பாவித்து, பிய பிய பாவித்து, பிள்ளைக்கு மலம் துடைப்பதற்கு சிறிது துடைப்பதற்கு பாவிக்கிறார். இன்னொரு என்ன செய்கிறார், உங்களுடைய ஆடையை வெட்டி லேஞ்சாக மூக்கில் இருக்கின்ற அசுத்தத்தை துடைக்க பாவிக்கிறார், ஒரு சிறிய துண்டு. தெளிவாக ஹதீஸ் வருகிறது, யார் ஆடையை கொடுத்து உதவி செய்வாரோ அதில் ஒரு சிறிய துண்டு மீதமாக இருக்கின்றாலும் எல்லாம் அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பான். அந்த ஆடை இவருக்கு ஆதுவாகும். முழு ஆடையும் அல்ல, தரித்து தரித்து ஒரு 3 inch தான் பேலன்ஸாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த ஆடை கொடுத்தவரை ஆடை எடுத்தவர் மறந்து விடுவார், அல்லாஹ் மறக்க மாட்டார். எனவே ஆடைகளை கொடுத்து உதவி செய்வோம். எதை கேட்கிறார்களோ, இப்பொழுது நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் பண உதவிதான் கேட்பார்களே, அதை கொண்டு செல்ல முடியாது. பணங்களைத்தான் அது வங்கிகள் மூலம் ஜம்மியத்து உலமா மஸ்ஜித் சம்மேளனங்களுடைய சம்மேளன பெடரேஷன் கொழும்பு டிஸ்ட்ரிக்டுடைய சம்மேளன அந்த கழகமும் சேர்ந்து இயக்கமும் சேர்ந்து இதை செய்கிறார்கள். சென்னை இன்று இந்த ஜும்மாவுக்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் சிறிய எனக்கு 10 தான், என்னுடைய பாக்கெட்டில் ஜும்மா முடிந்து போகும் பொழுது ஒரு கடலை பேக்கெட் வாங்குவதற்கு நான் 10 ரூபாய் எடுத்துக்கொண்டு வந்தேன், 2 தொப்பி வாங்குவதற்கு 5 ரூபாய் எடுத்துக்கொண்டு வந்தேன். தொப்பியை நான் பிறகு வாங்கிக் கொள்கிறேன். அந்த சின்ன தம்பியும் என்னை போன்ற எத்தனையோ தம்பிமார்கள் இன்று தண்ணீரில் மிதக்கிறார்கள். என்னை போன்ற எத்தனையோ என்னுடைய தம்பி தங்கச்சியை போன்ற சிறு குழந்தைகள் அங்கே அகதிகளாக பாடசாலைகளிலும் இருக்கிறார்கள். பாடசாலைகளுக்குள்ளும் தண்ணி வந்துவிட்டால் எங்கே போவார்கள்? பொது இடங்களிலே தண்ணீர், ஊர் முழுக்க தண்ணி என்றால் எங்கே போவார்கள்? எனவே அந்த 5 ரூபாவையாவது இன்று நான் கொடுக்காமல் போக மாட்டேன் என்ற வைராக்கியத்தோடு என்னால் 1000 முடியுமா கொடுப்பேன், 5000 முடியுமா கொடுப்பேன். நம்பிக்கையாக அந்த பணம் 1 சதம் வீணாகாமல் போய் சேரும். ஏன்? இது தனிப்பட்ட முயற்சி அல்ல, இது அரசியல் ரீதியான முயற்சி அல்ல. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜம்மியத்துல் உலமா முன்வந்து கொழும்புடைய அந்த சம்மேளனங்கள் இணைந்து மிக நம்பிக்கையாக நாணயமாக செய்ய வருகின்ற முயற்சி. எனவே கண்ணியமானவர்களே, வந்திருக்கின்றவர்கள் 10 ரூபாயேனும் இன்று போடாமல் போக வேண்டாம். அவர்களுடைய தண்ணீரை துடைப்போம், இயன்றளவு செய்வோம். மழையை நம்ம நிறுத்த முடியாது. அடுத்ததாக நாமும் நமது கொழும்புடைய சூழலும் மாசடைந்து வருகிறது. அல்லாஹும்ம ஹதா அலைனா வல அலைனா, அல்லாஹும்ம ஹதா அலைனா வல அலைனா என்ற துஆவை அதிகமாக ஓதுவோம். இஸ்திக்ஃபார் செய்வோம், நெருக்கடிகள் இல்லாமல் ஆகும். அதிகமாக அல்லாஹ்விட பாவம் மன்னிப்பு தேடுவோம். தொழுகை விடாமல் தொழுவோம், தொழுகைக்கு வருவோம், ஸலாத்துல் ஹாஜா தொழுவோம், இஸ்திக்ஃபார் தௌபா இப்படியான விடயங்களை செய்வோம். அல்லாஹ் நிலைமைகளை சீராக்குவான். இப்பொழுது நின்றிருக்கின்ற மலையை அப்படியே தொடர்ந்து அல்லாஹ் நிறுத்தி காலங்கள் கால சூழ்நிலைகள் எல்லாமே சீராகும் வரைக்கும் அல்லாஹ் நமக்கு ஏற்ற சூழலை அல்லாஹ் ஏற்படுத்த போதுமானவன். அல்லாஹ் நீ நம்பிக்கை வைப்போம். எனவே இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் மன்னிப்பானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, பூர முஸ்லீமுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யாழ் உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை தருவாயாக. யாழ் நாங்கள் பலகீனமானவர்கள் தான் யாவ்லா, நாங்கள் பாவிகள் தான் யாவ்லா. பாவங்களின் மூலம் எங்களை சோதித்து விடாது யாவ்லா, பாவங்களின் மூலம் எங்களை தாங்க முடியாத சோதனைகளை தந்து விடாது யாவ்லா. யாழ் நமது நாட்டு நிலைமைகளை சீராக்க யாவ்லா, கால நிலைகளை சீராக்க யாவ்லா. எத்தனையோ லட்சக்கணக்கான சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யாவ்லா, லட்சக்கணக்கான சொத்துக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் யாவ்லா. இந்த இந்த மலை உன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது யாவ்லா, வெயில் உன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது யாவ்லா, ஆறுகள் குளங்கள் நதிகள் கடைகள் உன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது யாவ்லா, மலைகள் தேங்கி நிற்காமல் நீ நிலத்துக்கு தண்ணீரை உறிஞ்சவை யாவ்லா, நிலமும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது யாவ்லா, பூமியின் வகைகள் உனக்குத்தான் தெரியும் யாவ்லா, உன்னுடைய எல்லா பெரிய உலகத்துக்கும் அந்த வெள்ளத்தை கூட நீ வற்ற வைத்தவன் யாவ்லா, நூஹ் அலைஹிஸ் ஸலாத்துடைய வெள்ளத்தை வற்ற வைத்தவன் யாவ்லா, அதிலும் கூட அந்த 80 லட்சம் குடும்பங்களை சகோதரர்களை பாதுகாத்தவன் யாவ்லா, எங்களை பாதுகாறி யாவ்லா, எங்களுக்குரிய உதவிகளை நீ செய்யாவ்லா. உன்னுடைய கலாச்சாரத்தை மீறி நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் யாவ்லா, மக்களுக்கு உதவி செய்யாவ்லா, காலநிலைகளை சீராக்கியாவ்லா, யாழ்களை நாட்டு சிறந்த ஆட்சி ஏற்படுத்தி நிலைமைகளை